நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 21 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்திய பிரதமராக எதிர்வரும் திங்கட்கிழமை மோடி பதவியேற்க உள்ள நிலையில் அந்த நிகழ்வுக்கு வருமாறு தெற்காசிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பற்றிய செய்தி,
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேருந்து வெளியுறவுத்துறை மூலமா அனுப்பியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கிறார்கள். அந்த ஃபங்க்ஷன்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கு இன்விடேஷன், எல்லா சார்க் கண்ட்ரீஸுக்கும் கொடுத்திருக்கு.
டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவதூறு வழக்கில் ஒன்றில் பிணையில் வர மறுத்துள்ளது தொடர்பிலான தகவல்கள், இலங்கையில் அரசின் தடையை மீறி இறுதிப் போரில் இறந்தவர்களுக்கு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு அஞ்சலி கூட்டம் குறித்த விவரங்கள்,
800-850 மேற்பட்ட மாணவர்களும் பல விரிவிரியாளர்களும் கைலாசபதி சிலையரங்கில் கொண்டு கூடி தீபங்களை கையில் ஏந்தியவாறு 10 கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக மௌன பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள்
ஆகியவையும், பின்னர் இலங்கையில் படிப்படியாக அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்த ஒரு பெட்டகமும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் கடந்த 10 விவாதிக்கப்பட்டு வந்த பல கோடி டாலர் பெறுமதியான திட்டத்தின்படி 2018 தொடக்கம் ரஷ்யா இயற்கை வாயுவை சீனாவுக்கு அனுப்பும் உடன்படிக்கை இன்று கைச்சாத்தாகியிருக்கிறது. இயற்கை வாயின் விலை விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் சீனாவுக்கு 30 காலத்திற்கு அனுப்பப்படவிருக்கும் இயற்கை வாயின் பெறுமதி $400 பில்லியன் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் சம்பந்தமாக மேற்குலக நாடுகளோடு முரண்பட்டு நிற்கும் ரஷ்யா தனது இயற்கை வளங்களை சீனாவிற்கு விற்கும் இந்த உடன்படிக்கையில் மீந்த முனைப்பு காட்டியது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஷாங்காயில் நடந்த இந்த கைச்சாத்திடும் வைபவத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் நேரில் கலந்து கொண்டார்கள்.
நைஜீரியாவின் வடகிழக்கில் ஒரு நகரில் கிளர்ச்சிக்காரர்கள் என சந்தேகிக்கப்படுவர்களால் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் ஒன்றில் குறைந்தபட்சம் 17 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5 முன்னதாக போக்கோஹராம் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் 200 சிறுமிகள் கடத்தப்பட்ட இடத்துக்கு அருகே போர்னோ மாநிலத்தில் இந்த குண்டுவெடிப்பு நடந்த அலகர்னோ நகரம் இருக்கின்றது. பிளத்து மாநிலத்தில் ஜோஸ் நகரில் நடந்த இரட்டை குண்டு தாக்குதலில் 118 கொல்லப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. பன்சேர்கள் அலையலையாக நடப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் ஏதும் நடவடிக்கை எடுப்பதாக சமீட்சியதனையும் காண முடியவில்லை என்று நைஜீரியாவுக்கான பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
தாய்லாந்தில் ராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்திருக்கும் ராணுவம் ராணுவ தலைவர்களை வரவழைத்து அரசியல் தலைவர்களை வரவழைத்து நடத்திய அவசர கூட்டம் முடிவு எதுவும் எடுக்கப்படாமலே முடிந்திருக்கிறது. எல்லோரையும் வீட்டுக்கு போகும்படி பணித்த ராணுவ தளபதியின் பேச்சாளர் நாட்டின் அரசியல் நெருக்கடியை தீர்ப்பது எப்படி என்று சிந்தித்து விட்டு வரும்படி கேட்டிருக்கிறார்.
ทั้ง 7 ฝ่าย นะคะ ก็ เห็น พ้อง กัน ใน เรื่อง นึง ก็ คือ ว่า อยาก ที่ จะ นํา เอา
அரசாங்க கட்சி எதிர்க்கட்சி மற்றும் கண்டக்காரர்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். நாட்டில் அதிரடி புரட்சி ஒன்றை தாங்கள் நடத்தவில்லை என்று ராணுவம் வலியுறுத்தியிருக்கிறது. தாய்லாந்து நாட்டில் இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது யார் என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது என்று செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இணையத்தில் ஏலவிற்பனை செய்கின்ற ஈபே நிறுவனம் தனது பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் தனது தகவல் களஞ்சியத்தில் கணினி வலையமைப்பில் அத்துமுறை நுழையும் ஹேக்கர்கள் தாக்கு நடத்தியுள்ளதால் தமது வாடிக்கையாளர்கள் தமது பாஸ்வேர்டுகளை மாற்றுமாறு கேட்டிருக்கின்றது. உலகெங்கும் 128 பயன்பாட்டாளர்களை கொண்ட ஈபே நிறுவனம் பயன்பாட்டாளர்களின் பாஸ்வேர்டுகள் மற்றும் பிறந்த தேதி, தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, தபால் முகவரி ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரத்யேக தகவல்களையும் தமது தகவல் களஞ்சியம் கொண்டிருந்ததாக கூறியிருக்கின்றது. கடன் அட்டை விவரங்களை ஹேக்கர்ஸ் திருடியதாகவோ அல்லது இந்த தாக்குதலின் விளைவாக ஏதாவது அங்கீகாரமற்ற வணிகம் நடந்ததாகவோ தகவல் கிடையாது என்றும் இபே கூறியிருக்கின்றது. பலவிதமான இபே பணியாளர்களின் லாகின்கள் மூலமாக இந்த கணினி அத்துமீறல்காரர்கள் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் முற்பகுதியில் தமது இணையத்துக்குள் நுழைந்ததாக அது கூறியிருக்கின்றது.
எகிப்தில் அதிபர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஹொஸ்னி முபாரக் பணம் கையாடினார் என்ற குற்றத்திற்காக எகிப்திய நீதிமன்றம் அவருக்கு 3 சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இதே குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட முபாரக் புதல்வர்கள் அலா மற்றும் கமால் இருவருக்கும் நீதிமன்றம் 4 சிறை தண்டனை விதித்திருக்கிறது. எகிப்திய அதிபர் மாளிகையை புனரமைக்கவென ஒதுக்கப்பட்ட சுமார் $17 மில்லியன் பணத்தை தத்தம் தனிப்பட்ட வீடுகளை புனரமைப்பதற்காக இந்த மூவரும் 10 திசை திருப்பினார்கள், கையாடி செலவிட்டார்கள் என்று அரச தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். மொத்த பணத்தையும் இவர்கள் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு மேலாக $3 மில்லியன் அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் ஹொஸ்னி முபாரக்கிற்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.
வடக்கு மாலியில் ஹிடல் நகரில் இயந்திர துப்பாக்கி மூலமான சண்டை வெடித்திருக்கின்றது. கிளர்ச்சிக்காரர்கள் பலமாக திகழ்கின்ற கிடல் நகரை மாலி நாட்டு ராணுவம் மீள பிடிக்க முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சனிக்கிழமை அன்று பிரதமர் மௌசாமார் அவர்களின் விஜயத்தின் பொழுது தாம் பிணையமாக பிடித்து வைத்திருந்த 28 பேரை திங்களன்று கிளர்ச்சிக்காரர்கள் விடுதலை செய்தனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது இந்த மாதம் 26 நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் அந்த பதவியேற்பு விழாவில் பங்குபெற வருமாறு தெற்காசிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குஜராத் மாநில முதல்வர் பதவியையும் மோடி இன்று முறைப்படி ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்த தகவல்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் இலங்கை ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு தெற்காசிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பேச்சாளர் நிர்மலா சீதாராமனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேருந்து வெளியுறவுத்துறை மூலமா அனுப்பியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கிறார்கள். அந்த ஃபங்க்ஷன்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கு இன்விடேஷன், எல்லா சார்க் கண்ட்ரீஸுக்கும் கொடுத்திருக்கு. புரோட்டோகால் பிரகாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பண்ணும் போது அவங்க அவங்களோட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இன்விடேஷன் நார்மலா அனுப்புவாங்க. அதுல வரையறுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு, அது பிரகாரம் அவங்க பண்றாங்க
என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பேச்சாளர் நிர்மலா சீதாராமன். மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை இலங்கை ஏற்றுள்ளது உறுதியாகியுள்ளது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பதவியேற்பு விழாவில் இலங்கை ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே கலந்து கொள்வார் என புதுடில்லியில் உள்ள இலங்கை தூதர் பிரசாத் காரியவசம் பிபிசி தமிழோசையிடம் உறுதிப்படுத்தினார். ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமித் கர்சாயும் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் பாகிஸ்தான் பிரதமர் அதில் கலந்து கொள்வாரா என்று இதுவரை தகவல்கள் எதுவும் இல்லை. அதேபோல் மற்ற தெற்காசிய நாடுகளின் நிலை என்ன என்பது இதுவரை வெளியாகும். புதிய பிரதமர் பதவியேற்கும் இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு இந்தியா தரப்பில் பாகிஸ்தான் நாட்டின் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படுவது இதுவே முதல் முறையாக கருதப்படுகிறது. இதனிடையே கடந்த 12 வருடங்களாக குஜராத் முதல்வராக பொறுப்பு வகித்து வந்த நரேந்திர மோடி இன்று அப்பதவியை ராஜினாமா செய்தார். இவரை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தின் புதிய முதல்வராக அம்மாநிலத்தின் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த ஆனந்திபென் பட்டேல் அம்மாநிலத்தின் முதல் பெண் முதல்வராக பொறுப்பேற்றார். இதையடுத்து தற்போது 3 உள்ள இந்தியாவின் பெண் மாநில முதல்வர்கள் பட்டியலில் இவர் 4 பெண் முதல்வராக இணைகிறார். முன்னதாக அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற பிரிவு உபச்சார நிகழ்வில் நரேந்திர மோடி இதுவரை தாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்கும் மன்னிப்பு கோரியதோடு விடை பெற்றார்.
புதுடெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார். இதனிடையே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவதூறு வழக்கு ஒன்றில் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்குமாறு டெல்லி நீதிமன்றம் ஒன்று இன்று உத்தரவிட்டது. இதுகுறித்தும் அவர் இன்று டெல்லி மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளது பற்றியும் சங்கீதா வழங்கும் செய்திக்குறிப்பினை இப்பொழுது கேட்கலாம்.
ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவதூறு வழக்கு ஒன்று தொடர்பில் இன்று மாலை புதுதில்லியில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நிதின் கட்காரியை ஊழல் மிக்கவர் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றஞ்சாட்டியிருந்ததை அடுத்து அதற்கு எதிராக நிதின் கட்காரி அவதூறு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்கு இன்று புதுதில்லி பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரவிந்த் கெஜ்ரிவால் பிணையில் செல்ல ஏதுவாக இந்திய பணம் ₹10,000 மதிப்புள்ள பிணை பத்திரத்தை சமர்ப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்ட போதும் அதை அவர் மறுத்துவிட்டார். இந்நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை May 23, அதாவது நாளை மறுநாள் நடைபெறும் வரை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாஜகவின் நிதின் கட்காரி தரப்பு வழக்கறிஞர் பிங்கி ஆனந்த் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த வழக்கில் மிகுந்த வாதத்திற்கு பிறகு வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. மாலை 4 அளவில் கெஜ்ரிவாலை பிணை பத்திரத்தை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி கூறினார். அத்துடன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சாதாரண மனிதன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், எனவே சாதாரண மனிதன் போல குற்றவியல் நடைமுறை நீதிமன்றத்தில் பிணை பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள் என்றும் கூறினார் நீதிபதி. அதற்கு முதலில் ஒப்புக்கொண்ட கெஜ்ரிவால் பிறகு மறுப்பு தெரிவித்தார் என்றார் பாஜகவின் நிதின் கட்காரி தரப்பு வழக்கறிஞர் பிங்கி ஆனந்த். இந்த பிணை பத்திரம் தாக்கல் செய்வது எங்கள் கொள்கைக்கு முரணானது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞரும் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினருமான பிரசாந்த் பூஷன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவால் பிணைப்பத்திரத்தை அளிக்க மறுத்ததற்கு காரணம் அவர் கொள்கைகள் உள்ள ஒரு மனிதர். இவ்வாறு அரசியல் கட்சி தொடர்புடைய வழக்கில் அவர் பிணை கோர மறுத்துவிட்டார். எனவே அவர் கைதானார் என்றார் ஆம் ஆத்மி கட்சியின் பிரசாந்த் பூஷன். இதனிடையே இன்று காலை அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி முதல்வர் பதவியிலிருந்து தான் விலகியது தவறு என்றும் அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்திருந்தார். ஆம் ஆத்மி கட்சி தில்லியில் புதிய தேர்தலை சந்திக்க விரும்புகிறது என்றும் தங்களுடைய தவறுக்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் எங்களிடம் ஏன் ஆட்சியை விட்டு விலகினீர்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் ஒரு முக்கிய பதவியில் இருந்து பாதையிலேயே விலகிவிட்டீர்கள் என்றும் எங்களை கேட்கிறார்கள். தில்லி மக்களிடமும் இந்திய மக்களிடமும் நான் மன்னிப்பு கோர விரும்புகிறேன். ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இப்போது நடைபெற்றது. அடுத்த தேர்தலை சந்திக்க தயாராக வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம் என்றார் அரவிந்த் கெஜ்ரிவால்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். அடுத்து தமிழக செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்ட நாளான இன்று, அதாவது மே மாதம் 21ஆம் தேதி, தீவிரவாதத்திற்கு எதிரான தினமாக அனுசரிக்கப்பட்டு அது தொடர்பிலான உறுதிமொழியும் ஏற்கப்படும் வழக்கமான நடவடிக்கை இன்று தமிழகத்தில் இடம்பெறவில்லை என்று கூறுகின்றார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அவரது செய்திக்குறிப்பு.
மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி தமிழக தலைமைச் செயலகத்தில் வழக்கமாக நடைபெறும் தீவிரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு நடைபெறவில்லை. 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் மே 21ஆம் தேதி தீவிரவாத எதிர்ப்பு நாளாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் இந்தியா முழுவதும் மாநில தலைமைச் செயலகங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி கடைபிடிக்கப்படுவது வழக்கம். தமிழகத்தில் தலைமைச் செயலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொள்வார். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இதற்கென நேற்று ஷாமியானா பந்தல்கள் போடப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்வு இன்று நடக்கவில்லை. இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஞானதேசிகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை விட மிக பயங்கரமான செய்தியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
யார் ஆட்சியில் இருந்தாலும் இது தொடர்ந்து கடைபட்டு வருகிறது. இந்த தடவை ஏன் செய்யவில்லை என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும். பயங்கரவாதம் தலைதூக்கி இருக்கிற நேரத்தில் இதை எதிர்த்து உறுதிமொழி ஏற்பது என்பது எல்லாருடைய கடமை. அதுவும் அரசு சார்பாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் என்பது தள்ளி போனது ஏன், ஒத்திவைத்தது ஏன் என்பதை தமிழக அரசு விளக்கியாக வேண்டும்.
ஆனால் ஒவ்வொரு துறையிலும் துறை தலைவர் தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. இருந்தபோதும் முதலமைச்சர் கலந்து கொள்ளாதது ஏன் என்பது குறித்து விளக்கமளிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய இடதுசாரி இயக்கத்தின் ஒரு மூத்த தலைவரான ஆர் உமாநாத் இன்று காலமானார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினராகவும் நாடாளுமன்றம் மற்றும் தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராகவும் அவர் இருந்துள்ளார். அவரது அரசியல் பயணம் குறித்த ஒரு பார்வையை வழங்குகின்றார் சென்னையிலிருந்து மீண்டும் நமது செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் முதுபெரும் பொது உடைமை தலைவர்களில் ஒருவரான ஆர் உமாநாத் இன்று திருச்சியில் காலமானார். அவருக்கு வயது 92. 1922ஆம் ஆண்டு கேரளாவின் காசர்கோட்டில் ராம்நாத் செனாய் நேத்ராவதி தம்பதியின் கடைசி மகனாக உமாநாத் பிறந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BA ஹானர்ஸ் படிக்கும் காலத்தில் பொது உடைமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதில் இணைந்தார். 1940 சென்னை சதி வழக்கில் P. ராமமூர்த்தியுடன் கைது செய்யப்பட்ட அவர் 3 ஆண்டுகளை சிறையில் கழித்தார். அரசியல் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக 9.5 ஆண்டுகளை சிறையில் கழித்திருக்கும் உமாநாத் 7 ஆண்டுகள் தலைமறைவாகவும் இருந்துள்ளார். இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் 1949 ரயில்வே தொழிலாளர் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். நெருக்கடி நிலை காலகட்டத்திலும் பல அடக்குமுறைகளை சந்தித்தவர் இவர். புதுக்கோட்டை தொகுதியிலிருந்து 1962-67 என 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உமாநாத் 1977-80 ஆகிய ஆண்டுகளில் நாகப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் விவகார குழு உறுப்பினராகவும் உமாநாத் இருந்தார். திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் பல தொழிற்சங்கங்கள் விவசாய சங்கங்களை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1952ஆம் ஆண்டு மற்றொரு பொது உடைமை இயக்க தொண்டரான பாப்பாவை திராவிட இயக்க தலைவர் பெரியார் தலைமையில் திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு லட்சுமி, வாசுகி, நிர்மலா என 3 புதல்விகள். சில காலமாகவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த உமாநாத் திருச்சியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று காலை 7:15 அளவில் அவர் உயிர் பிரிந்தது. 22 காலை 10 மணிக்கு அவரது இறுதிச் சடங்குகள் நடக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இவருடைய மறைவுக்கு திமுக தலைவர் மு கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய செய்தி குறிப்பாது. அடுத்ததாக நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு.
நேயர்களே, பிபிசி தமிழோசையின் ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்துக்களை பதியும் நேயர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து ஏற்கனவே நாம் ஃபேஸ்புக் பக்கங்களில் பிரசுரித்திருந்தோம். அதற்கு முன்பும் ஒருமுறை இந்த விதிமுறைகள் குறித்து நேயர்களின் கவனத்தை நாம் ஈர்த்திருந்தோம். ஆனால் இலங்கையில் போரின் இறுதி காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட செய்தி குறித்த பதிவில் நேயர்கள் சிலர் இந்த விதிமுறைகளுக்கு மாறாக கடுமையான வசை சொற்களை பயன்படுத்தி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். இது மிகவும் வருத்தத்துக்குரியது. சில ஆட்சேபகரமான பதிவுகளை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். பிபிசி தமிழோசையின் பக்கங்களில் கருத்துக்களை பதியும் நேர்கள் சுதந்திரமாக பதிய இதுவரை அனுமதித்திருக்கிறோம். இந்த வசதி துஷ்பிரயோகம் செய்யப்படுமானால் இந்த வசதி நீக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்கள் கண்ணியமான சொற்களை பயன்படுத்தி இந்த பக்கங்களில் பிரசுரிக்கப்படும் செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை நாகரிகமான முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள் என்பதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு. பிபிசி தமிழோசையின் ஃபேஸ்புக் பக்கங்களில் இந்த விதிமுறைகளுக்கு முரணாக அவதூறு வார்த்தைகள், விரச சொற்கள், வன்முறையை தூண்டும் கருத்துக்களை பதிவோர் இந்த பக்கங்களில் கருத்துக்களை பதிய தடை செய்யப்படுவார்கள். நேயர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். நன்றி.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக நாட்டின் வடபகுதியில் எந்தவிதமான நினைவாஞ்சலி நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது என்று அரச தரப்பு எச்சரிக்கை விடுத்திருந்ததையும் மீறி இன்று யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஒன்று கூடி தீபமேந்தி நினைவுகூரல் ஒன்றை நடத்தியுள்ளார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வொன்று நடைபெறுவதை தடுப்பதற்காக கடந்த சில தினங்கள் இந்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று பல்கலைக்கழகம் செயற்பட தொடங்கிய போதே இந்த அஞ்சலி நிகழ்வில் மாணவர்களும் பல்கலைக்கழக ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வு பற்றி அதில் கலந்து கொண்டிருந்த யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் விவரம் தெரிவிக்கையில்,
800-850 மேற்பட்ட மாணவர்களும் பல விரிவிரியாளர்களும் கைலாச பகுதிகள் அரங்கில் கொண்டு கூடி தீபங்களை கையில் ஏந்தியவாறு 10 நிமிடங்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக மௌன பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். உண்மையில் 2009 மே மாதம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நமது உறவுகள், நமது சகோதரங்கள் இராணுவ நடவடிக்கையின் காரணமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்ட நமது உறவுகளுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் முகமாகவும் மக்களின் அந்த படுகொலைக்காக நீதி வேண்டியும் எமது அதிருப்தியை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் முகமாகவும் அஞ்சலி நிகழ்வு நடாத்தப்பட்டது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சிறிய சம்பவங்கள் ஆக இருக்குமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இது போன்ற அஞ்சலி நிகழ்வினை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேச நிறுவனங்கள், பல்வேறுபட்ட மனிதாபிமான அமைப்புகள் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறி குரல் கொடுத்து வருகின்ற இந்த நிலையில் கொல்லப்பட்ட உறவுகளின் நினைவுகளை நாங்கள் நினைவேந்துவதனூடாக ஒரு நீதியை நாங்கள் கோரி நிற்கின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் இந்த உலகத்திற்கு இதனூடாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ஒரு அஞ்சலி நிகழ்வை பல்கலைக்கழகத்தில் நடத்தக்கூடாது என்பதற்காக பல்கலைக்கழக உயர்மட்டம் பல்கலைக்கழகத்தை மூடியிருந்தது. அதன் பின்னர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க நிர்வாகத்திற்கு பல்வேறுபட்ட முறைகளிலிருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வந்தது, அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டு வந்தது. நேற்று மாலை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைக்காக கொழும்புக்கு பெருமாறு கேட்கப்படும் நிலையில் நிகழ்ந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள்
என கூறினார். இதேவேளை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் ராசகுமாரன் அவர்கள் பல மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டதன் பின்னர் இன்று மாலை 4:30 அளவில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அலுவலகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல்கள் வந்துள்ளன. விசாரணை தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக அவருடன் தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் தொலைபேசி ஊடாக அவருடன் தொடர்புகள் கிடைக்கவில்லை.
யாழ்ப்பாணத்திலிருந்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. அடுத்ததாக கிழக்கு இலங்கையிலிருந்து ஒரு செய்தி. கிழக்கு மாகாண சபை தமிழர்களையும் அவர்கள் வாழும் பிரதேசங்களையும் திட்டமிட்ட வகையில் புறக்கணிக்கிறது எனும் குற்றச்சாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்துள்ளது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் கிராம அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ஒரு தமிழ் கிராமம் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனும் குற்றச்சாட்டை கூட்டமைப்பு வைத்துள்ளது பற்றி நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பினை இப்பொழுது கேட்கலாம்.
கிழக்கு மாகாண சபையின் கிராம அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டுபோல் இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் இன வீதாசாரம் பேணப்படவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் 10 கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதில் 18% தமிழர்களை கொண்ட அம்பாறை மாவட்டத்தில் எந்த ஒரு தமிழ் கிராமமும் தெரிவு செய்யப்படவில்லை என்கின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம்.
அம்பாறை மாவட்டத்தில் 3 முஸ்லிம் கிராமங்களும் 1 சிங்கள கிராமங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ் கிராமங்கள் அம்பாறை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படவில்லை. இது திட்டமிட்டவாறு ஒரு இனத்துக்கு சார்பாக நிதியை ஒதுக்கின்றார்கள் என்று சந்தேகிக்க வேண்டி இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 2 கிராமம் முஸ்லிம் கிராமங்களாகவும் 2 கிராமங்கள் தமிழ் கிராமங்களாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் கேள்வி என்னென்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீதாசாரதியா பார்க்கும் போது 3 தமிழ் கிராமங்களும் 1 முஸ்லிம் கிராமங்களும் தெரிவு செய்யப்பட வேண்டிய வேளையில் 2 தமிழ் கிராமங்களும் 2 முஸ்லிம் கிராமங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற காரணங்களை கிழக்கு மாநகரசபை பொறுப்பே கூற வேண்டும்
என்று தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு தமிழ் கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டமை தொடர்பில் முதலமைச்சர் மற்றும் மாகாண அமைச்சர்கள் கலந்து கொண்ட மாகாண அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தன்னால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார்.
2014 இந்த தவறு நடக்காது என்ற உறுதிமொழியை முதலமைச்சர் அவர் வழங்கினார். என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சர் இந்த விடயத்தில் தமிழ் மக்களை ஏமாத்திருக்கின்றார் என்றதை நாங்கள் கருத வேண்டி உள்ளது
என்றும் கூறிய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம், மாகாண நியமனங்களிலும் தொழில் வாய்ப்புகளிலும் இன வீதாசாரம் பேணும் கிழக்கு மாகாண சபை அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீட்டின் போது அதனை ஏன் பின்பற்றுவதில்லை என்றும் வினா எழுப்புகின்றார்.
முதலமைச்சரை பொறுத்தவரையில் பல தடவைகள் இது தொடர்பாக பேசுவதற்கு நான் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட போது பல தடவைகள் முயற்சி செய்தும் அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்படவில்லை. ஆகவே கிழக்கு மாகாண சபை எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை விடாதவாறு திட்டமிட்ட கூட்டியவாறு வீராசார அடிப்படையில் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும்.
கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம் தெரிவித்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து மாகாண முதலமைச்சர் நஜிப் ஏ மஜித் மற்றும் மாகாண அமைச்சர்கள் வாரிய பேச்சாளரான MS உதுமான்லபை ஆகியோரை தொடர்பு கொண்டு அவர்களது பதிலை பெற முயன்ற போதிலும் அவர்களது தொலைபேசியில் தொடர்பு கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். நிகழ்ச்சியில் நிறைவாக பலகனி. இலங்கையில் இரவு நேர வெப்பநிலை கடந்த பல தசாப்தங்களாக அதிகரித்து வந்திருப்பதாக வானிலை நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கு இலங்கைக்கு சுட்டிக்காட்டுவது என்ன? ஜெயபிரகாஷ் நல்லுசாமி தயாரித்து வழங்கும் ஒரு பெட்டகம். உடன் பங்கேற்பு விமல் சொக்கநாதன்.
உலகில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கின்ற காடழிப்புகளும் எரிக்கப்படுகின்ற எரிபொருட்களும் உலகின் இன்னொரு மூலையில் ஏற்படுகின்ற மழை வெள்ளத்துக்கும் வறட்சிக்கும் காரணமாகின்றன. பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான விஞ்ஞானிகளின் புதிய அறிக்கை அண்மையில் இதனை புதிய ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக வெப்பநிலை அதிகரித்து மழையும் குன்றி போயிருப்பதை வானிலை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
எங்களிடம் 1860 காலத்திலிருந்தே ஒரு பெரிய தகவல் களஞ்சியம் இருக்கிறது. அந்த தகவல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் நாட்டில் வெப்பம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இரவு நேரத்தின் குறைந்தபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருக்கிறது. பகல் விளை வெப்பமும் ஓரளவுக்கு அதிகரித்து தான் வந்திருக்கிறது. மழை வீழ்ச்சியை பொறுத்தவரையில் 1960களில் கிடைத்த அளவுக்கு இப்போதெல்லாம் மழை கிடைப்பதில்லை. 1920களில் 1940களில் இலங்கையில் அதிக அளவு மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. இப்போது அது குறைந்துவிட்டதுதான் புள்ளி விவரங்கள் எமக்கு காட்டுகின்றன.
இலங்கையின் வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் SR ஜெயசேகரன். நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரித்து மழை வீழ்ச்சியின் அளவும் காலப்போக்கில் குறைந்து வருகின்றமை இதனை காட்டுகிறது. இலங்கை அரசின் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவரும் பருவநிலை மாற்றம் தொடர்பான நிபுணருமான பேராசிரியர் WL சுமதி பாலவிடம் இது பற்றி விளக்கம்
கேட்டேன்.
எமது நாட்டின் காலநிலையிலும் பருவநிலையிலும் ஏற்பட்டு வரும் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் இன்று உலகெங்கும் பேசப்படும் குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமடைதல் தான்.
எங்களுடைய புள்ளி விவரங்களின்படியும் எமது அனுமானங்களின்படியும் இது உறுதியாகியிருக்கிறது.
புவி வெப்பமடைதல் என்றால் என்ன? அதனால் இந்த உலகுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் எப்படியானவை?
அத வாயுகோளேத்தியன கார்பன் டை ஆக்சைடு பிரமாணைய என்னும் வருகிறது.
இன்று வளிமண்டலத்தில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. தற்போது கார்பன் டை ஆக்சைடின் அளவு 400 parts per million ஆக இருக்கிறது. இது 450 தாண்டினால் உலகின் வெப்பநிலை 2 செல்சியஸால் அதிகரிக்கும். அதற்கு மேலே போய்விட்டால் இந்த உலகம் மீண்டும் திரும்பி வரவே முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். ஒரு உதாரணத்திற்கு, பலூன் ஒன்றை ஊதுகிறோம், பின்னர் காற்று போவதற்காக பலூனின் வாயை சற்று திறந்து விடுகிறோம், பிறகு பழைய நிலைக்கு பலூன் திரும்பிவிடும். ஆனால் பலூனில் தொடர்ந்தும் காற்றை நிரப்பிக்கொண்டே இருந்தோமானால் ஒரு கட்டத்தில் அது வெடித்துவிடும், பின்னர் பழைய நிலைக்கு திரும்பி வர முடியாது. இந்த நிலைதான் உலகத்திற்கு ஏற்படும்.
உலகெங்கிலும் ஏற்படுகின்ற இந்த பாதிப்புகள் இலங்கையை எப்படி பாதிக்கும்?
உலகிலே வெப்பம் கூடும்போது துருவங்களில் இருக்கும் பனிப்பாறைகள் எல்லாம் உருகும். அதனால் கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும் போன்ற தகவல்கள் இன்று பொதுவாகவே பேசப்படும் விஷயங்களாகிவிட்டன. இலங்கை ஒரு தீவு என்ற காரணத்தால் கடல் மட்டம் உயரும் போது எமது நிலப்பகுதிகள் சுருங்கும். குறிப்பாக இலங்கையிலே விவசாயம், நீர் மின்சார உற்பத்தி, குடிநீர் உட்பட தண்ணீர், அடுத்து சுகாதாரம், இப்படி பல துறைகளிலும் நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும். அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது சுற்றுச்சூழலில் பயோடைவர்சிட்டி, அதாவது உயிரியல் பல்வகைத்தன்மை பாதிக்கப்படும். இதனால் கொசுக்கள், உழம்புகள் பெருகும். வெப்பம் கூடுவதுதான் இந்த தொல்லைகள், நோய்க்காரிகள் பெறுவதற்கு காரணமாகும். இந்த பருவநிலை மாற்றங்களால் ஈரவலயமான நாட்டின் மேற்கு பகுதியில் எதிர்காலத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எங்களுக்கு தெரிகிறது. அதே நேரம் உலர் வலயத்தில், குறிப்பாக கிழக்கு பிரதேசத்தில் மழை குன்றி போக போக வறட்சிகள் ஏற்படக்கூடும். அதனால் எமது விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும். ஏனென்றால் எமது நாட்டின் பெரும்பாலான விவசாய உற்பத்தி கிழக்கிலே தான் நடந்து வருகிறது
என்றார் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் பேராசிரியர் சுமதி பால. இந்த பாதிப்புகளை நாட்டு மக்கள் இப்போது எப்படி உணர்கிறார்கள்? தேசிய குடிநீர் விநியோக சபையின் முன்னாள் தலைவர் கருணாசேன ஹெட்டியாரச்சியிடம் கேட்டேன்.
அநேகமாக நாங்கள் எல்லா ஆறுகளிலிருந்தும் நீர்த்தேக்கங்களிலிருந்தும் குடிநீரை பெற்று வருகிறோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக இந்த குடிநீரை பெற்றுக் கொள்வதில் எங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டன. எங்களுக்கு முன்னர் மழை கிடைத்து வந்த முறைகளும் காலங்களும் அளவுகளும் மாறிப்போனபடியால் தான் குறிப்பாக கழனி கங்கை, கழுகங்கை, மகா ஓய போன்ற ஆறுகளிலிருந்து எங்களால் திட்டமிட்டபடி குடிநீர் விநியோகத்தை முன்னெடுக்க முடியாமல் போனது.
இலங்கையின் உணவு உற்பத்தியில் ஏதும் மாற்றங்கள் நடந்திருக்கின்றனவா? இலங்கை அரசின் விவசாய திணைக்களத்தின் காலநிலை நிபுணர் டாக்டர் ரஞ்சித் புண்ணியவர்தன.
விசேஷம் பசுகிய தசகைய தமை தாம அப்பிட்ட புரோகத்தனைகளுக்கான பெரி
கடந்த 10 ஆண்டு காலத்தில் தான் எங்களால் எதிர்வு கூற முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை. குறிப்பாக 2000 ஆண்டுக்கு பின்னரே மோசமான விளைவுகளை நாங்கள் சந்திக்க தொடங்கினோம். பெரும்போகங்களும் சிறுபோகங்களும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி விளையவில்லை.
இந்த பருவநிலை மாற்றங்களை இலங்கை எப்படி எதிர்கொள்ள முடியும்? தேசிய விஞ்ஞான மன்றத்தின் பேராசிரியர் சுமதி பாலவிடம் அது பற்றி கேட்டேன்.
விவசாயத்தில் மாற்று வழிகளை நாட வேண்டி ஏற்படும். குறைந்தளவு நீரில் விளையக்கூடிய விவசாய முறைக்கு மாற வேண்டி ஏற்படும். அதே மாதிரி அதிக அளவு மழை கொட்டுமானால் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய பயிர்களுக்கு மாறுவதற்கான ஆராய்ச்சிகளில் இலங்கை ஈடுபட வேண்டும். அதுபோலத்தான் குடிநீரும் ஒரு பிரச்சனையாகும். கொழும்பு கண்டிய அம்பத்தலை பகுதியிலே கழனி ஆற்றிலிருந்து இன்று நாங்கள் குடிநீர் எடுக்கிறோம். பிற்காலத்தில் கடல்நீர் மட்டம் உயர்ந்து ஆற்றுக்குள்ளே உப்பு நீர் ஊடுருவினால் இன்னும் உயரமான இடத்துக்கு போய் குடிநீரை எடுக்க வேண்டி ஏற்படும். அதேபோல நீர் மின்சாரத்திற்கு பயன்படும் நீரை விவசாயத்திற்காகவும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டி ஏற்படும். அதேபோல நீர் மின்சாரத்திற்கு பதிலான அனல் மின்சாரம் அல்லது வேறு எரிபொருள் மின்சாரம் போன்ற மாற்று வழிகளை நாட வேண்டி ஏற்படும். அதன் மூலம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சுற்றுச்சூழலுக்கு மேலும் பாதிப்பை தான் ஏற்படுத்துவோம். அத்தோடு எரிபொருளை இறக்குமதி செய்கின்ற நாடு, எனவே அது நமக்கு பெரும் பொருளாதார சுமையாகவும் மாறிவிடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.
உணவு பாதுகாப்பு விடயத்தில் இலங்கை விவசாயத் துறையிடம் இருக்கின்ற மாற்று வழிகள் என்ன? டாக்டர் ரஞ்சித் புண்ணியவர்தன மீண்டும்.
සාමාන්‍ය අපේ රටේ ලංකාවේ පාවිච්චි කරන්නේ මාස 3.5-4.
வளமையில் இலங்கை 3.5-4 மாதங்களில் அறுவடையாகும் நெல்வகைகள் தான் செய்யப்படப்படுகின்றன. நிலைமை மோசமாக குறுகிய காலத்தில் அறுவடை செய்யும் நெல்வகைகளுக்கு நாங்கள் மாற வேண்டும். விவசாய திணைக்களம் இப்போது 75 நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய நெல்வகைகளை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. இப்படியான விஷயங்கள் எமது நாட்டில் இப்போதே ஆரம்பித்துவிட்டன. அதிக வெப்பத்துக்கும் நோய்களுக்கும் நீரில் அதிகரிக்கும் உவர்தன்மைக்கும் அமிலத்தன்மைக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய நெல் விதவைகளை நாங்கள் இப்போது பயிரிட்டு வருகிறோம்.
டாக்டர் ரஞ்சித் புண்ணியவர்தன. தெற்காசிய பிராந்தியத்தில் உணவு பாதுகாப்பு விடயத்தில் இலங்கை முன்னணியில் இருப்பதாகவும் நாட்டின் விவசாயத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர்.
நேயர்களே, இந்த பெட்டகத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.